ஞாயிறு சிந்தனை.
அன்புள்ளங்களே, போன வருஷம் இதே நாள், சரியா 10 வருஷங்களுக்கு முன்னால இதே நாள், இப்படியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அசை போடுறோம். 60 வருஷங்களுக்கு முன்னால இதே நாள், இதே கிழமை, இதே நேரம் என்று வரலாற்று நிகழ்வுகளை பற்றி பேசும்போது, நாள், கிழமை, நேரம் இவைகளெல்லாம் பொருந்தி வருவதை நாம் சுட்டி காட்டும்போது நமது கூற்றுக்களில் அழுத்தம் அதிகம் இருக்கும். நியூமராலஜி, நாள், நட்சத்திரம் இவைகளெல்லாம் பிடிப்பு உள்ளவங்களுக்கு இதுபோன்ற பேச்சுக்கள் இன்னும் ஆழமாக அர்த்தமுள்ளதாக தெரியும். எனக்கு இவைகளில் ஈடுபாடு, நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற குருத்து ஞாயிறு பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது தற்செயலாக ஒரு வரலாற்று பதிவை பார்த்தேன். அந்த தலைப்பு என்னுடைய எண்ணங்களை ஆரம்பிப்பதற்கு உதவியாக இருந்தது. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மற்றபடி நாள், நட்சத்திரம் பற்றி பேசுவதாக தயவுசெய்து எண்ண வேண்டாம். தற்செயலாக நான் பார்த்த அந்த வரலாற்று பதிவினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? த பாம் சண்டே டொர்னேடோ 1920, அதாவது குருத்து ஞாயிறு சூறாவளி 1920. சரியாக 90 ஆண்டுகளுக்கு முன்னால அமெரிக்காவின் சில பகுதிகளில் குருத்து ஞாயிறன்று சூறாவளி காற்று, மழை, புயல் இவைகளெல்லாம் ஏகப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தின. இதில் இன்னொரு பொருத்தம் என்னென்னா, 1920 குருத்து ஞாயிறு வந்த தேதி மார்ச் 28. இதேபோல் 1965 குருத்து ஞாயிறன்று, ஆனால் வித்தியாசமான ஒரு தேதியில சூறாவளி வீசியது என்று சொல்லப்பட்டுள்ளது. எண்கள், நாள், நட்சத்திரம் பற்றிய எண்ணங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்ல வந்த மைய கருத்துக்கு வருவோம். மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சூறாவளிகள் ஏற்படுவது அமெரிக்காவுடைய வானிலை அறிக்கைகளில் அடிக்கடி வருகின்ற ஒரு செய்திதான். சூறாவளி வரும் மாதங்களில்தான் குருத்து ஞாயிறும் வருகின்றது. குருத்து ஞாயிறு, சூறாவளி, இவை இரண்டையும் இணைத்து சிந்திப்பதற்காகத்தான் நான் இந்த வரலாற்று பதிவுகளை பற்றி உங்களிடம் பேசினேன். அன்பு நெஞ்சங்களே, முதல் நூற்றாண்டில் முதல் குருத்து ஞாயிறு நடந்தபோதும் சூறாவளி ஒன்று எருசலேம் நகரை தாக்கியது. சூறாவளி வழக்கமாக என்ன செய்யும்? சுழற்றி அடிக்கும், மரங்களை வீடுகளை வேரோடு சாய்க்கும், பொதுவில் எல்லாத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டுடும். இந்த கோணத்திலிருந்து பார்க்கும்போது முதல் குருத்து ஞாயிறு நிகழ்வுகள் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றியது. வழக்கமாக எருசலேமில் நடத்தப்படும் வெற்றி ஊர்வலங்கள் அரசு அதிகாரிகளால் அல்லது மதத்தலைவர்களால் ஏற்பாடு செய்யப்படும். குருத்து ஞாயிறன்று நடந்த இந்த ஊர்வலமோ மக்களால் எதேச்சையாக, மானசீகமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை விட தானாகவே ஏற்பட்டது என்று சொல்வதே மிகவும் பொருந்தும். திருவிழா நாட்களில் எருசலேமில் இப்படி தானாகவே ஏற்படும் கூட்டங்கள், கொண்டாட்டங்கள் மத தலைவர்களுக்கும் ரோமைய அரசுக்கும் பலவித பயங்களை உருவாக்கும். இயேசுவை சுற்றி எழுந்த இந்த ஊர்வலமும் அதிகார வர்க்கத்தை ஆட்டி படைத்திருக்க வேண்டும். அவர்களது உலகத்தை தலைகீழாக மாற்றியிருக்க வேண்டும். இந்த நிகழ்வை கூறும் நற்செய்தி இதோ.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக் கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேல் உடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னையும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர் தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் போற்றப் பெறுக, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவிலுள்ள நாசரேத்தைச் சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர்.
அன்புள்ளங்களே, இயேசு தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பித்ததிலிருந்தே யூத மத தலைவர்களுக்கு எல்லாமே தலைகீழாக மாறியது போல இருந்துச்சு. இந்த தலைகீழ் மாற்றங்களுடைய சிகரம்தான் இந்த குருத்து ஞாயிறு. இதைத் தொடர்ந்து இயேசு அந்த மத குருக்களுடைய அரணாக திகழ்ந்த எருசலேம் கோவிலிலேயே நுழைந்து அங்கிருந்த அமைப்பையும் தலைகீழாக மாற்றினார். எனவே இந்த குருத்து ஞாயிறு அதிகார அமைப்புகளை பல வழிகளிலும் புரட்டி போட்ட ஒரு சூறாவளிதானே.
உமது அரசு வருக, எங்கள் இதயமே மகிழ, மக்கள் வாழ்வெல்லாம் மலர, மனித மாண்பு உயர்ந்திட, இறைவன் ஆட்சி துலங்கிட. உமது அரசு வருக, வருக.
அன்புள்ளங்களே, இந்த குருத்து ஞாயிறு துவங்கி உயிர்ப்பு ஞாயிறு வரை இந்த 7 நாட்களையும் தாய் திருச்சபை புனித வாரம் என்று அழைக்கின்றது. வருடத்தில் 52 வாரங்களில் இந்த வாரத்தை மட்டும் ஏன் புனித வாரம்னு சொல்லணும்? இயேசுவினுடைய உலக வாழ்வின் இறுதி நாட்களை நாம் நினைவு கூறுகின்றோமே, அதனாலத்தான். அந்த இறுதி நாட்களில் நடந்தவைகள் பலவற்றில் புனிதம் எதுவுமே காணப்படவில்லையே. நம்பிக்கைக்குரிய நண்பர் ஒருவர் காட்டிக் கொடுத்தார், மற்றொரு நண்பர் மறுதளித்தார், மற்ற நண்பர்கள் ஓடி ஒளிந்து கொண்டனர், மனசாட்சி விலை போனது, பொய் சாட்சிகள் சொல்லப்பட்டன, வழக்கு என்ற பெயரில் அரசியல் சதுரங்கம் விளையாடப்பட்டது. இயேசு என்ற இளைஞன் நல்லவர் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் தவறாக தீர்ப்பு சொல்லப்பட்டது. இறுதியில் இந்த இளைஞனை அடித்து நொறுக்கி ஒரு கந்தல் துணி போல அந்த சிலுவையில் தொங்கவிட்டனர். நான் இப்போது பட்டியலிட்டு சொன்ன விஷயங்களில் புனிதம் எங்காவது தெரிந்ததா? புனிதம் என்பதற்கே வேறொரு இலக்கணம் எழுத வேண்டியுள்ளதே. ஆம் அன்புள்ளங்களே, வேறொரு இலக்கணம்தான் எழுதப்பட்டது. கடவுள் என்ற உண்மைக்கே மாற்று இலக்கணம் தந்தவர் இயேசு. கடவுள் துன்பப்படக்கூடியவர்தான், அதுவும் அன்புக்காக எந்த துன்பத்தையும் எவ்வளவு துன்பத்தையும் ஏற்பவரே நம் கடவுள் என்று கடவுளை பற்றி வித்தியாசமான ஒரு இலக்கணத்தை இயேசு அந்த சிலுவையில் சொன்னாரே, அதேபோல் இந்த வாரம் இயேசுவின் வாழ்வில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் புனிதத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்த கால்வாய்கள் என்று நம்மை உணர வைத்தார் இயேசு. இயேசு என்ற அந்த சூறாவளி எப்படி அதிகார வர்க்கத்தை புரட்டி போட்டதோ, அதேபோல் புனிதம் கடவுள் என்ற இலக்கணங்களையும் புரட்டி போட்டது. வேறு பல தலைகீழ் மாற்றங்களையும் இந்த நாளில் இந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ள முயல்வோம். போட்டிகளில், போரில் வெற்றி பெற்று வரும் வீரர்களுக்கு குறுத்து வழங்குவது ரோமையர்களின் பழக்கம். யூதர்கள் மத்தியிலோ குறுத்து சமாதானத்தை, நிறைவான வளத்தை குறிக்கும் ஒரு அடையாளம். வெற்றி, அமைதி, நிறைவு எல்லாவற்றையும் குறிக்கும் ஓர் உருவமாக இயேசு எருசலேமில் நுழைந்தார். வரலாற்றில் எத்தனையோ மன்னர்கள், வீரர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்கள் வெற்றி பெற்றது ஒரு போட்டியின் வழியாக, போரின் வழியாக. போட்டியில் ஒருத்தர் வெற்றி பெறணும்னா மற்றவங்க தோக்கணும். மற்றவங்க தோல்வியில தான் அந்த வெற்றிக்கே அர்த்தம் இருக்கும். அதே போல போரில் வெற்றி பெறணும்னாக்க பல உயிர்கள் இறக்க வேண்டும். போட்டியின்றி, போரின்றி அனைவருக்கும் வெற்றியை பெற்றுத்தந்த, இன்னும் பெற்றுத்தரும் வீரன், மன்னன் இயேசு. போரில் வெற்றி பெற்ற மன்னர்கள் பலர் வரலாற்றில் புகழோடு வாழ்ந்து மறைந்துள்ளனர். ஆனால் இந்த இளைஞன் இயேசுவோ வாழ்ந்தார், மறையவில்லை, இன்னும் வாழ்கின்றார். இந்த கருத்துக்களை நான் சொல்லல, ஒரு பேரரசர் சொல்லியிருக்கின்றார். ஆம் அன்பர்களே, வரலாற்றில் புகழோடு வாழ்ந்து மறைந்த பேரரசன் நெப்போலியன் போனபார்ட் இயேசுவை பற்றி சொன்ன கூற்று சிந்திக்க வேண்டியதொன்று.
மனிதர்களை எனக்கு தெரியும். இயேசு சாதாரண மனிதர் அல்ல. அலெக்சாண்டர், சீசர், சால்மேன், நான் என்று பலரும் பேரரசுகளை உருவாக்கியிருக்கின்றோம். இவைகளை உருவாக்க நாங்கள் படைபலத்தை நம்பினோம். ஆனால் இயேசு அன்பின் பலத்தை நம்பி தன் அரசை உருவாக்கினார். இத்தனை நூற்றாண்டுகள் ஆன பிறகும் அவருக்காக உயிர் துறக்க கோடிக்கணக்கானோர் இன்னும் இருக்கின்றனர்.
ஒரு பேரரசர் மற்றொரு பேரரசரை பற்றி இவ்வளவு உயர்வாக பேசியுள்ளது வியப்புக்குரியதுதான். வரலாற்றில் கத்தியோடு இரத்தத்தோடு உருவான பல ஆயிரம் அரசுகள் இன்று நமது வரலாற்று ஏடுகளில் மட்டுமே உள்ளன. அந்த அரசர்களுக்கும் அதே கதிதான். ஆனால் கத்தியின்றி தன்னுடைய இரத்தத்தால் இயேசு என்ற இந்த மன்னன் உருவாக்கிய அரசு மக்கள் மனங்களில் இன்றும் வாழ்கின்றது. அந்த அரசை பறைசாற்ற திருச்சபை நமக்கு அளித்துள்ள ஒரு வாய்ப்பு இந்த குருத்து ஞாயிறு. புனிதம், வெற்றி, அரசு என்பனவற்றிற்கெல்லாம் புது இலக்கணம் வகுத்து இறுதியில் கடவுளுக்கும் புது இலக்கணம் சொன்ன இயேசு இந்த தவக்காலத்தின் இறுதி வாரத்தில் தொடர்ந்து புதிய புதிய பாடங்களை நமக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அவரிடம் மன்றாடுவோம்.
மனித மாண்பு உயர்ந்திட, இறைவன் ஆட்சி துலங்கிட, உமது அரசு வருக வருக.
இறுதியாக அன்புள்ளங்களே, ஒரு சிந்தனை. இயேசு என்ற இந்த எளிய மன்னன் எருசலேமில் நுழைவதை குறித்து செக்கரியா இறைவாக்கினர் சொல்வதை கேட்போம்.
செக்கரியா அதிகாரம் 9. மகளே சியோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர். கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகின்றவர். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். பேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும்.
போர்க்கருவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போரே இல்லாமல் போகும் புத்தம் புது பூமி ஒன்று உருவாக நாம் இப்போது கனவுகள் கண்டு வருகின்றோம். இதே கனவுகள் அன்றும் காணப்பட்டன. அந்த கனவை நனவாக்க இறைமகன் இயேசு மீண்டும் அமைதியின் அரசராய் நாம் வாழும் இல்லங்களில், ஊர்களில், நகரங்களில், இந்த உலகத்தில் நுழைய வேண்டும் என்று மன்றாடுவோம்.
தெய்வ ஆட்சி பூமியில் பிறந்தது, தேடி நின்ற காலமும் தனிந்தது.
தெய்வ ஆட்சி பூமியில் பிறந்தது, தேடி நின்ற காலமும் தனிந்தது.
பார்வையும் மலர்ந்தது,
பாதையும் தெரிந்தது,
வானளாவும் சக்தி நம்மை நேரி நின்றது.